கலை மாமணி விக்ரமன் அவர்களின் நந்திபுரத்து நாயகி. 7 அத்தியாயம். வெற்றி திரு வீசிய மாலை. காஞ்சிக்கு அருகிருந்த புள்ளலூர் பெரும் யுத்தங்களை கண்டிருக்கிறது. அந்த பூமியின் வெகு தூரத்துக்கு வெகு தூரம் செங்குருதி பாய்ந்து ஊறியிருந்தது. வராக கொடி பிடித்து பல்லவ பெருநாட்டையே கவர துணிந்த சாளுக்கிய மன்னனோடு பல்லவ மன்னர் நரசிம்மவர்மன் வீரப்போர் நடத்திய இடம் அங்குதான். ராமராவண யுத்தம் பற்றியும் குருஷேத்திர பெரும் போர் பற்றியும் இதிகாசத்திலே கேட்டவர்கள் கூட திகைத்து நடுங்கும் அளவுக்கு அங்கு போர் நடந்தது. அந்த போர் நடந்து பல நூற்றாண்டுகள் ஆகிவிட்டன. பல்லவர் வாழ்விலே பெரும் திருப்பத்தை படைத்த போர் அது. சாளுக்கியரை தலையெடுக்க ஒட்டாமல் நசுக்கிய போர்க்களம் அது. அந்த பூமியிலேதான் பார்த்திபேந்திரனது சுதந்திர படைகளுக்கும் பழுவேட்டரையருடைய வீர படைகளுக்கும் கடும் போர் நடைபெற்றது. சோழ நாட்டின் மானம் காப்பதற்காக மட்டும் சிறிய பழுவேட்டரையர் கடும் போர் புரியவில்லை. தனது சொந்த கௌரவத்தையும் இவ்வளவு நாள் அழியாது வளர்த்து வந்த மரியாதையையும் காப்பதற்காகவும் அவர் போரிட்டார். யுத்த தந்திரம் ஒன்றையும் பயன்படுத்தும் அவசியம் அவருக்கு நேரவில்லை. கடுமையாக பலம் முழுமையும் வீசி தாக்கும் எதிரிகளுக்கும் அதே முறையில் திருப்பத் தாக்க வேண்டியிருந்தது. பழுவேட்டரையர்கள் பரம்பரை சாதாரணமானதா? பனைமர சின்னம் பொறித்த தனி கொடியை கொண்டிருந்த அவர்கள் தனி அரசு செலுத்தினர் எனலாம். பராந்தக சோழர் மன்னர் காலத்தில் இதே பழுவேட்டரையரின் முன்னோர் பாண்டியர்களோடும் ஈழத்து மன்னர்களோடும் கடும் போர் புரிந்து பெருவெற்றி கண்டிருக்கின்றார்கள். சின்ன பழுவேட்டரையர் மட்டும் என்ன, காணாத போர்க்களமா, பெறாத விழுப்புண்களா? அப்படியெல்லாம் உடலில் காயம் பட்டுக்காத சோழ நாட்டை வெகு எளிதில் இளைஞன் ஒருவன் ஏமாற்ற பார்த்தான் என்று சொல்வதை விட பழுவேட்டரையரைத்தான் கண் கட்டிவிட்டான் என்று கூறலாம். இல்லாவிடில் பார்த்திபேந்திரனை சோழ சாம்ராஜ்யத்து தளபதியாக அவர் நியமித்திருப்பாரா? வந்தியத்தேவனை சிறையில் தள்ள பார்த்திபேந்திரன் கூறிய யோசனைகளை ஆமோதித்து அவற்றை செயல்பட செய்திருப்பாரா? அதென்ன, அப்படி ஒரு கணம் மயங்கிவிட்டார் பார்த்திபேந்திரன் பேச்சில் கெட்டிக்காரனா? வந்தியத்தேவனாவது வாக்கு வல்லமை மிகுந்தவன். பார்த்திபேந்திரனால் சாதுரியமான பேச்சில் ஈடுபட முடியாது. பின் எப்படி பழுவேட்டரையர் மயங்கினார்? வல்லவரையர் மீது உள்ளூரை இருந்த வெறுப்புத்தான் காரணமாயிருக்க வேண்டும். அதனோடு பார்த்திபேந்திரனின் போதனையும் சேர்ந்திருக்கும். பழுவேட்டரையரின் மாயை விலகிய உடனேயே பார்த்திபேந்திரன் போர் முரசத்தோடு தன்னை அணுகியதும் பழுவேட்டரையர் சீற்றம் மிக கொண்டார். சோழ நாட்டு பெரும் படைகள் உதவியின்றி கோட்டை காவல் படையையும் வேளக்கார படையினரில் ஒரு பகுதியினரையும் மட்டும் அழைத்து கொண்டு காஞ்சி நோக்கி விரைந்தார். பார்த்திபேந்திரன் பல்லவ மரபில் வந்தவன், தோல் வலிமை மிக்கவன். ஆதித்த கரிகாலனோடு போர்க்களங்கள் பல கண்ட அனுபவமும் அவனுக்கு சேர்ந்திருந்தது. ஏமாற்றமும் தோல்வியும் அவனுடைய உணர்ச்சியை தூண்டிவிடவே படை வீரர்களுக்கு ஆவேசத்தை ஓட்டினான். காடாக இருந்த தொண்டை மண்டலத்தை திருத்தி காடு வெட்டிகள் என்ற பெயர் பெற்ற முன்னோர்களை நினைவூட்டினான். மணிமங்கலத்திலும் புள்ளலூரிலும் சாளுக்கியர்களை விரட்டி இடித்த சம்பவத்தை நினைவூட்டினார். நரசிம்ம சக்கரவர்த்தியும் பரஞ்சோதியும் வாதாபி வரை சென்று அந்த நகரை தீக்கிரையாக்கிய வரலாற்றை வீரம் ததும்பும் சொற்களால் விளக்கினார். பஞ்சம் பீடித்த போது அஞ்சாமல் ஆண்டு அற்புத கோயில் பல படைத்த ராஜசிம்ம சக்கரவர்த்தியை பற்றி கூறினார். சிறுவனாயிருந்தும் பட்டம் ஏறிய நந்திவர்மனை எதிர்த்து வந்த பாண்டியர்களையும் சாளுக்கியர்களையும் எவ்விதம் வீர தளபதி உதயசந்திரன் புறமுதியிட்டோட செய்தான் என்பதையும், பிறகு மூன்றாம் நந்திவர்மனை வெல்ல மூவேந்தர்களும் பல்லவ நாட்டிற்குள் வந்துவிட்டதையும், தெள்ளாற்றில் நந்திவர்மன் அவர்களை வென்ற சம்பவத்தையும் கூறினான். இப்படி பல்லவ குலத்தின் தீரத்தையும் மாற்றார்க்கு அஞ்சாத வீரத்தையும் படிப்படியாக குரலை உயர்த்தி கூறி வந்து கடைசியாக, என் வீரர்களே, மாற்றார்க்கு இடம் கொடாது வாழ்ந்த நம் பரம்பரையின் நன்றி உணர்ச்சியை கூட சோழர்கள் கொன்றார்கள். நம் கடைசி மன்னரான அபராஜிதவர்மரின் உற்ற நண்பனாக இருந்த ஆதித்த சோழன் என்ன செய்தான் தெரியுமா? அரிசிலாற்றங்கரையில் சோழர்களுக்கு உதவி பாண்டியர்களை ஓட்ட வீர போர் புரிந்ததற்கு பலனாக கபட எண்ணத்தோடு திருப்புறம்பியத்தில் யானை மீதிருந்து போர் புரிந்த நம் அரசர் அபராஜிதனை கொன்றான். நம் நாட்டையும் விழுங்கினான். நட்பு கொண்டவரை மாய்த்தான், நம்பினவரை கெடுத்தான். நம் முன்னோர்களின் பிணங்களின் மீது நடந்து சோழ குடியை பறக்க விட்டான். தாய் நாட்டை காக்க தன்னுயிர் ஈந்த நம் வீரர்களின் குருதியாற்றிலே குளித்து புலிக்கொடியை பறக்க விட்டான் ஆதித்தன். அபராஜித பல்லவரின் பட்டத்து தேவியாரின் உள்ளம் எப்படி வருந்தியிருக்கும்? உதவி செய்ய போன கணவரின் உயிரற்ற சடலத்தை கண்ட அரசியின் நெஞ்சு எப்படி விம்மியிருக்கும்? இதய வேதனை சாபமிட்டிருக்காதா? சிந்திய கண்ணீர் சீர் எழுந்து சாபமிட்டிருக்காதா? அந்த மாதரசியின் சாபம் நிறைவேறும் காலம் வந்துவிட்டது. மாவீரர்களே, அபராஜிதவர்மனை கபடமாக கொன்ற அந்த பரம்பரையை வீழ்த்தி நாம் முன்னர் விடுதலை அடைவோம். கபடமாகவே சோழ நாட்டை என்னால் கலகலக்க செய்திருக்க முடியும். பெரும் தளபதியாக நான் இருக்கிறேன். நொடியிலே அந்த படைகளை என் வசமாக்கி இருக்க முடியுமானால் வீரமற்றவர் அல்லர் நாம். நம் வீரத்தின் அற்புதத்தை காட்டுவோம். காஞ்சி மாளிகையில் பறக்கும் புலிக்கொடியை பொலிவிழக்க வீழ்த்துவோம். புறப்படுங்கள், பொல்லாத சோழரை பொடி பொடியாக்குவோம். அவர்கள் காஞ்சியை வந்தடையும் முன்பு நாம் கோட்டைக்குள் நுழைந்து விடுவோம். நம்முடைய பழம்பெருமையை நிலைநாட்டுவோம். முதியவர் கம்பவர்மனை அரியணையில் ஏற்றுவோம் என்று முழங்கினார். அதன்படியே திட்டம் வகுத்தான். மகேந்திரபுரத்தினின்றும் புறப்பட்ட படைகள் புள்ளலூர் அருகே வரும்போது பழுவேட்டரையரின் படைகள் சந்தித்தன. பார்த்திபேந்திரன் சோழர் படைகளை எதிர்பார்க்கவில்லை. பழுவேட்டரையர் தலைமை வகித்து அந்த படைகளை அழைத்து வருவார் என்றும் நம்பவில்லை. ஆனால் அந்த படைகளை பார்த்து பார்த்திபேந்திரன் சிரித்தான். அந்த சிரிப்பில் கேலி நிறைந்திருந்தது. வெள்ளம் போன்ற தன் படைகளேங்கே ஒரு காலத்தில் போர் என்றால் அணிவகுத்து நிற்கும் சோழ வீரர்களின் எண்ணிக்கையை கணக்கெடுக்க முடியாது. வீரர்களின் முன்னணியிலிருந்து இறுதியில் வரும் உணவுப் பொருட்கள் தாங்கிய வண்டிகள் வரை பழக்காத தூரம் அதன் நீளம் இருக்கும். பாடி வீடு அமைத்து தங்குவதற்கு அவர்கள் முனைந்தால் சிறு நகரமே உருவாகிவிடும். அவை வரும் ஓசை வெகு தொலைவிலேயே கேட்கும். யானைகளும் குதிரைகளும் வரும்போது எழும் புழுதி வானமண்டலத்தையே மறைக்கும். இரவிலே பாடி வீட்டில் கட்டப்பட்டிருக்கும் யானைகள் பிளிரும் குரலும் குதிரைகள் கணைக்கும் ஒளியும் சேர்ந்து போர்க்களத்தின் பயங்கரத்தை அதிகப்படுத்தும். அந்த படைகளின் பிரம்மாண்டமான தன்மையை பார்த்தே எதிரிகளின் படைகள் அஞ்சு நடுங்கி ஓடிவிடும். அப்படிப்பட்ட சோழர் படைகள் மெலிந்து தேய்ந்து தன்னை எதிர்க்க வருவதை கண்டபோதுதான் பார்த்திபேந்திரன் அகைத்தான். எளிதில் வெற்றி பெற்று பல்லவ நாட்டை அடைந்து விடுவோம் என்று எண்ணினார். தேர்ந்தெடுத்த வேளக்கார படையினரின் நாட்டை காப்பதற்காக தம்மு இறையும் தருவதற்கு சபதம் எடுத்தவர்கள். அவர்களுடைய முறையான வாழ்வீச்சின் எதிரே பார்த்திபேந்திரன் படைகள் திணறின. ஒவ்வொரு சோழ வீரனும் 10 பேரை ஒரே தடவையில் தாக்கினான். தலைகள் உருண்டன, கை கால்கள் சிதறின. புறமுதியிட்டோடியவர்கள் ஓட முடிய அளவுக்கு பிணங்கள் குவிந்தன. மாலை வந்து சேர்ந்தது. அறம் இன்னும் அழியவில்லை, ஆனால் போர் நின்றது. பழுவேட்டரையர் வியந்தார். சில நாழிகை நேரத்தில் பார்த்திபேந்திரனின் படைகளை முறியடித்து விடலாம் என்று எண்ணினோமே, முடியவில்லையே என்று எண்ணினார். ஒருவேளை போரின் முடிவு வேறு விதமாக இருந்துவிட்டால் அவரால் அப்படி நினைக்கவே முடியவில்லை. படுத்தபடியே மெல்ல சிந்தனை செய்தார். சோழ நாட்டில் இனி அவருக்கு ஆக வேண்டியவை குறைவுதான். கோட்டை காவல் பொறுப்போடு பெரிய பழுவேட்டரையரின் தம்பி என்ற உரிமை மட்டும் இருந்த அவருக்கு தனாதிகாரி பதவியும் உடன் சேர்ந்திருந்தது. மதுராந்தக உத்தம சோழருக்கு தன் மகளை மனு புரிவித்து கொடுத்து பழுவூருக்கும் சோழ அரச பரம்பரைக்கும் உள்ள பிணைப்பை அதிகப்படுத்தினார். முதல் அமைச்சராயிருந்த அனிருத்த பிரம்மராயர் வேதாந்த ஞான மார்க்கங்களில் ஈடுபட்டு ராமேஸ்வரம் எங்கே, காசி எங்கே என்று, புண்ணிய தலங்கள் எங்கே என்று அலைந்து கொண்டு தம் பதவியை விட்டுவிட்டபடியால் அமைச்சர் பதவியை சுமக்க நேர்ந்தது. மதுராந்தக உத்தம சோழ தேவர் நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையாக ஆனவுடன் பழுவேட்டரையரது செல்வாக்கு அதிகமாயிற்று. அவர் கண்ட கனவுகள் ஏதும் நடைபெற வழி காணவில்லை. தன் மகள் மூத்த பஞ்சவன் மாதேவியை மதுராந்தக சோழ தேவருக்கு மனம் புரிவித்தும் அவள் வயிற்றில் குழந்தை பிறக்கவில்லை. பட்டத்து ராணி லோகமாதேவிக்குத்தான் மதுரன் கண்டரன் பிறந்தான். பழுவூர் பரம்பரை அரியணை ஏற வாய்ப்பில்லாதிருந்தபடியால் அவர் உள்மனம் எப்போதும் சிந்தனை செய்து கொண்டிருந்தது. தன் சகோதரர் பெரிய பழுவேட்டரையரின் மகளை வளர்க்கும் பொறுப்பு அவருக்கு ஏற்பட்டிருந்தது. இளைய பஞ்சவன் மாதேவி பெரியவரின் முதிய பருவத்தில் பிறந்தவள். அவர் உயிர் நீத்தபோது தன் தம்பியை அழைத்து தன் மகளை காப்பாற்றி பழுவூர் குளம் சிறக்க செய்விக்கும் பொறுப்பை ஏற்குமாறு கேட்டுக்கொண்டார். அண்ணனிடம் தம்பிக்கும் பயங்கலந்த மரியாதை அதிகம். அவரை வளர்த்து சிறந்த வீரனாக்கியவரே பெரிய பழுவேட்டரையர் தான். மரணப்படுக்கையில் அவர் வேண்டிக் கொண்டதை நிறைவேற்ற வேண்டும் என்ற எண்ணம் அவர் இதயத்தில் எப்போதும் வட்டமிட்டு வந்தது. மதுராந்தக உத்தம சோழ தேவருக்கு பிறகு அருண்மொழிவர்மர் பட்டமேறுவது உறுதி என்பதை அறிந்தவுடன் அவர் திரும்பி வரப்போவதை அறிந்த சோழ நாட்டு மக்கள் பேரார்வத்தோடு வரவேற்றதையும் கண்டவுடன் அவர் ஒரு முடிவுக்கு வந்தார். இளைய பஞ்சவன் மாதேவியாரை அருண்மொழிக்கு எப்படியும் மனம் புரிவித்து விட வேண்டும் என்ற எண்ணம் வளர்ந்து வந்தது. கொடும்பாளூராரின் மகள் சோழ நாட்டு அரசியாகும் போது பழுவூரார் சும்மா இருக்க முடியுமா? அதற்கு நல்ல வாய்ப்பு என்று அந்த எண்ணத்தில் சிறந்த உறுதி கொண்டார். பழுவூரில் இருந்து பஞ்சவன் மாதேவியை வரவழைத்தார். ஆனால் அவர் எண்ணம் திடீர் என்று மாறியது. கண்டரன் மதுரனை கண்டவுடன் அவர் உள்ளத்தில் புதிய திட்டம் முளைத்து விட்டது. அவனுடைய தோற்றம், அவனுடைய பேச்சு, அவனுடைய குணம் எல்லாவற்றையும் பழுவேட்டரையர் கண்டவுடன் சோழ நாட்டு இளவரசனாக அவன் உருவெடுத்தார். மதுராந்தக தேவருக்கு பிறகு கண்டரன் மதுரன் ஏன் அரசனாக கூடாது என்ற எண்ணம் அவருள் எழுந்தது. இளைய பஞ்சவன் மாதேவி கண்டரனோடு பேசி பழகுவதையும் அவர் கண்டார். அந்த எண்ணம் அவரிடம் வலுப்பெற்றது. அவர் உள்ளத்தில் இப்படி ஓர் எண்ணம் மோதி கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக பல சம்பவங்கள் நிகழ்ந்து விட்டன. வந்தியத்தேவனை அவரே சென்று விடுவிக்கும்படியான நிலை, பார்த்திபேந்திரனின் திடீர் மாறுதல், அருள்மொழி வருகை எல்லாம் மாயம் போல் நிகழ்ந்தன. பார்த்திபேந்திரனின் போர்க்கள செய்தி கிடைத்தவுடன் தானே படைகளோடு விரைந்ததற்கு காரணமே அவர் எதிர்பாராத விதமாக எல்லாம் சேர்ந்து வந்ததே. காஞ்சியில் பல்லவ கொடியை பார்த்திபேந்திரன் ஏற்று முன்பாகவே வெகு எளிதில் அவர்களை முறியடிக்கலாம் என்று வந்த பழுவேட்டரையருக்கு கடல் போன்ற பார்த்திபேந்திரன் படைகள் திகைப்பை ஊட்டின. ஆனால் போர் முறை அறியாது, தந்திர முறை அறியாது, வெறும் எண்ணிக்கையில் மட்டும் அதிகமாயிருந்த அப்படைகளோடு போர் புரிய தொடங்கிய மறுகணமே பழுவேட்டரையர் தெரிந்து கொண்டு விட்டார் அவர்கள் சக்தியை. மறுநாள் பகலுக்குள் எல்லாம் முடிந்துவிடும், ஒருவேளை வேறு விதமாக முடிந்துவிட்டால் ஏன் அதையே நினைக்கிறது அவர் மனம். அவர் கண் முன்னால் இளைய பஞ்சவன் மாதேவிதான் மீண்டும் மீண்டும் வந்தாள். அவளுடைய சாதுரியமான பேச்சு அவர் செவிகளில் ஒலித்தது. அவளால் அன்றோ சோழ நாட்டிற்கு ஏற்படவிருந்த பெரும் ஆபத்தை முன் எச்சரிக்கையாக அவர் அறிந்தார். அது ஒன்று போதுமே அவளுக்கு அரசியாவதற்கு ஏற்ற தகுதி இருக்கிறது என்று. ஆனால் அப்பேர் அவளுக்கு கிடைக்குமா? பார்த்திபேந்திரனை அடக்கிவிட்டு தஞ்சை திரும்பியவுடன் பஞ்சமாதேவியின் மணவாளனை தேர்ந்தெடுக்க வேண்டும். அடுத்த பட்டம் பெற உரிமை உடையோருக்கு தான் அவளை மனம் புரிவிக்க வேண்டும். அவளுடைய மனத்தில் என்ன இருக்கிறதோ நிச்சயம் கண்டரன் மதுரன் மீதுதான் அவளுக்கு அன்பு இருக்கும். இப்படியாக எண்ணியவாறு பழுவேட்டரையர் படுத்திருந்தார். சங்கரதேவன் அவர் படுத்திருக்கும் இடம் வந்தான். போர்க்களத்தில் காயமுற்றவர்களுக்கு சிகிச்சை அளித்து அவர்கள் நிலையை அவ்வப்பொழுது சென்று பார்த்து ஆறுதலும் உற்சாகமும் கூறி வரும் பொறுப்பு சங்கரதேவனிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தது. காயமடைந்தவர்கள் கூட உற்சாகமாக அமர்ந்து பாடிக்கொண்டும் பேசிக்கொண்டும் மறுநாள் பொழுது விடுவதை எதிர்பார்த்து கொண்டும் இருந்தனர். காயமுற்றவர்களைக் கண்டு அதை பற்றி கூறுவதற்காக சங்கரதேவன் பழுவேட்டரையரின் கூடாரத்துக்கு வந்தான். காயமடைந்தவர்களின் நிலை குறித்து தெரிவித்த சங்கரதேவனை நோக்கி பழுவேட்டரையர்,
சற்று ஓய்வு எடுத்துக் கொள்ளுங்கள் சங்கரதேவா. எதிரிகள் நாளை எப்படியும் புது சக்தியோடு இன்னும் அதிக வீரர்களோடு வருவார்கள். விழிப்போடு நாம் போர் புரிய வேண்டும் என்றார்.
அவர்கள் பாசறைக்கு சென்று வந்தேன். படுத்திருந்த பழுவேட்டரையர் எழுந்து நிமிர்ந்து உட்கார்ந்தார். தான் எதிரிகளின் பாசறைக்கு பிறர் அறியாது சென்று வந்ததை சங்கரதேவன் தெரிவித்தான். பார்த்திபேந்திரன் உறங்காமல் இருந்ததை விவரித்தான். பார்த்திபேந்திரன் கண் உறங்கவில்லை. உறக்கம் எப்படி வரும்? எடுத்த மகத்தான காரியத்தை மிக எளிதில் முடித்து விடலாம் என்று எண்ணி வந்தவன் சோழ படைகள் குறுக்கே நின்றது கண்ட உடனேயே திடுக்கிட்டான். சோழ படைகளை எதிர்பார்க்கவில்லை என்பது தளபதியாயிருந்தவனுக்கு ஏற்ற போர் அறிவன்று. பழுவேட்டரையரிடம் சூளுரைத்து விட்டு வந்த போதே தன்னை பின்தொடர்ந்து சோழர் படைகள் வரும் என்று எதிர்பார்த்திருக்க வேண்டும். அதை பற்றி சிந்திக்காமல் உடனே காஞ்சி கோட்டையை பிடித்துவிடப் போகிறோம் என்ற ஆர்வத்தில் ஆசையில் விரைந்து வந்தான். பல்லவ நாட்டை மீட்க முன் வந்தவர்களுக்கு எல்லாம் வேலும் வாளும் கேடயமும் கொடுக்கப்பட்டன. 10,000 என்ற படைகளின் எண்ணிக்கை பெருகியிருப்பது அவன் உள்ளத்தில் வெற்றி பெற்றுவிட்ட உணர்ச்சியை அளித்தது. முதல் நாள் போரில் பல்லவ படைகளுக்கு ஏற்பட்ட சேதம் பார்த்திபேந்திரனின் கலக்கத்தை அதிகப்படுத்தியது. படை வீரர்கள் தங்குவதற்கு கூடாரங்கள் கூட அமைக்க முடியவில்லை. திறந்த வெளியிலும் மரத்தடியிலுமாக வீரர்கள் இளைப்பாறினார்கள். ஓரிரண்டு கூடாரங்கள் அமைக்க பெற்றிருந்தன. பார்த்திபேந்திரன் ஆழ்ந்த சிந்தனையில் அமர்ந்திருந்த போது காவல் வீரன் ஒருவன் வந்து கூறிய செய்தி அவனுக்கு ஏமாற்றம் ஒருபுறமும் புத்துணர்ச்சி மறுபுறமுமாக ஏற்பட செய்தது.
இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தின் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் சவுத் ரேடியோ செயலியை தரவிறக்கம் செய்து உங்களுக்கு பிடித்தமான வானொலிகள் மற்றும் பாட்காஸ்டை கேட்டு மகிழுங்கள். நன்றி.